I want to, in this closing message, I want to share from Luke chapter 12.
இந்த கடைசி செய்தியிலே நான் லூக்கா 12 அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு பிரசங்கிக்க போகிறேன்.
You know, when the disciples heard all the high standards that Jesus preached in the Sermon on the Mount,
மலை பிரசங்கத்திலே இயேசு பிரசங்கித்த உயரிய ஒரு நிலையை சீஷர்கள் பார்க்கும் பொழுது,
they must have been discouraged.
அவர்கள் சோர்வடைந்திருக்கலாம்.
In Luke chapter 12, you read some of those verses from the Sermon on the Mount.
லூக்கா 12 அதிகாரத்திலே மலை பிரசங்கத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் இங்கே பார்க்கிறோம்.
Where in the Sermon on the Mount he said, don't seek what you shall eat or you shall drink.
என்னத்தை குடிப்போம் என்னத்தை
கவலைப்பட வேண்டாம். Seek for God's kingdom and the other things will be added to you. Verse 31.
31st வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
And the disciples, you know, the full sermon on the mount is not here. It was in Matthew 5, 6 and 7.
மலை பிரசங்கத்தின் முழுமையும் சீஷர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவைகள் மத்தேயுவில் இருக்கிறது.
This is just a small section of it.
அதனுடைய சிறு பகுதி இங்கே நாம் பார்க்கிறோம்.
And the disciples must have heard that and said, oh, how can we ever possess this kingdom?
இந்த தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி நாம் சுதந்திரிக்க முடியும் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே குழம்பி போயிருப்பார்கள்.
Some of you may have felt like that.
உங்களில் ஒரு சிலர் இந்த செய்திகளை கேட்ட உடனே அப்படி உணர்ந்திருக்கலாம்.
Jesus encouraged them by saying, don't be afraid. Verse 32.
32nd வசனத்தில் இயேசு சொல்கிறார், பயப்படாதீர்கள் சிறுமந்தி என்று சொல்கிறார்.
Little flock.
சிறுமந்தியே.
Your father has chosen gladly to give you the kingdom.
உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார்.
The kingdom of God is a gift.
தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு ஈவு.
We cannot earn it.
அதை நாமாக சம்பாதிக்க முடியாது.
We have to be wholehearted but we can't earn it.
நாம் முழுமையாக இருக்க முடியும் ஆனால் அதை நாம் சம்பாதிக்க முடியாது.
The best illustration I can use is this.
நான் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த விளக்கம் இதுதான்.
You know, we speak in the church about being wholehearted and you must give everything to God.
எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், முழு இதயமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சபையிலே பேசுகிறோம்.
And you say, oh, how can I do it?
எப்படி நான் செய்ய முடியும் என்று கேட்கலாம்.
So think of this picture and then you will understand. It has helped me a lot.
இது எனக்கு அதிகமாக உதவி செய்திருக்கிறது. நீங்களும் இந்த சித்திரத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், பாருங்கள்.
Many times when I read the Bible, I think in pictures.
அநேக சமயங்களிலே வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் அதை சித்திரமாக கற்பனை செய்து பார்க்கிறேன்.
That is why I speak also with pictures.
நான் பேசும்பொழுதும் அதை சித்திரமாக உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Because Jesus used pictures and parables.
இயேசு ஓமைகளையும் அவர் படங்களையும் காண்பித்தார்.
Then we can understand it better.
அப்பொழுது நாம் அதை நேர்த்தியாய் விளங்கிக் கொள்ள முடியும்.
For example,
உதாரணமாக,
how can you know the love of God as a father better than in the story of the prodigal son?
கட்ட குமாரனுடைய கதையை காட்டிலும் அதிகமாக தேவனுடைய அன்பை எப்படி நாம் விளங்கிக் கொள்ள முடியும்?
How he welcomes sinners who come back.
எப்படி பாவிகளை திரும்பமாய் வரும்படி அவர் மீண்டுமாய் அழைக்கிறார்?
So here is another picture of our being the bride of Jesus Christ.
நாம் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் இருக்க முடியான இன்னொரு உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன்.
You know that in a marriage,
ஒரு திருமணம் நடக்கிறது,
the woman must give herself completely to the man.
ஒரு ஸ்திரீ தன்னை முழுமையாக தன்னுடைய ஒரு மனிதனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்.
If she does not give herself completely to the man, it's not a proper marriage.
அந்த ஸ்திரீ ஆனவள் தன்னை முழுமையாக அந்த புருஷனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காவிட்டால் அது ஒழுங்கான திருமணம் அல்ல.
If she is interested in other men and she marries this man.
வேறொரு ஆளிலே அந்த ஸ்திரீக்கு விருப்பம் இருக்கிறது, இந்த நபரை திருமணம் செய்கிறார்.
It's not a proper marriage.
அது ஒழுங்கான திருமணம் அல்ல.
Some Christians give themselves to the Lord like that.
சில கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு இப்படி தங்களை அர்ப்பணிக்கிறார்கள்.
They got other interests in life but they give themselves to Christ.
மற்ற கிறிஸ்தவர்கள் இப்படி தான் தங்களை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள்.
You husbands tell me.
புருஷர்களே நீங்கள் சொல்லுங்கள்.
How many of you would like your wife to give only partially to you and then be interested in other people also?
தன்னை பகுதியாக உங்களுக்கு ஒப்பு கொடுத்து விட்டு மீதி பகுதியை வேறு ஒரு நபருக்கு கொடுக்கிறார் என்றால் உங்களை எத்தனை பேர் பிரியமா இருப்பீர்கள்?
You would tell her, then go and live with that man. Don't come and live with me.
ஏன் என்னிடத்தில் நீ வர வேண்டாம், உனக்கு அந்த ஆள் பிடித்தால் அவனிடத்தில் போ என்று விரட்டி விடுவீர்கள்.
That's what Jesus also says.
இதைத்தான் இயேசுவும் சொல்லுகிறார்.
If you want the world, you go to the world.
நீ உனக்கு உலகம் தேவையானால் உலகத்தின் பின்னாடி
போ. If you want me, come to me, just like you would say to your wife.
நீங்கள் எப்படி உங்கள் மனைவிக்கு சொல்றீர்களோ அதே போல இயேசுவும் சொல்கிறார்.
So the picture I have in my mind is this.
என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய படம் இதுதான்.
You know, in God's eyes,
தேவனுடைய கண்களிலே,
we are so poor that we are like a poor, ugly beggar woman sitting on the roadside.
அசிங்கமான ஒரு ஏழையான பிச்சைக்காரியை போல வெளியே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இருக்கிறோம்.
You know, you have seen some of these poor beggar women sitting on the roadside begging for money.
நீங்கள் பார்த்திருக்கலாம் ரோட்டு ஓரத்திலே ஏழை பிச்சைக்காரி உட்கார்ந்து கொண்டு பணத்துக்காக பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கதை பார்த்திருக்கீங்களா?
We are all like that.
நாம் எல்லாருமே அப்படிதான்.
You and I.
நீங்களும் நானும்.
We're like beggar women sitting on the roadside with our tin can.
நம்முடைய தகர டப்பாவை வைத்துக் கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் ரோட்டின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு.
Inside that tin can we have got about 225 paisa coins.
அந்த தகர டப்பாவிலே உற்று பார்த்தால் 2.25 காசு ரெண்டு இருக்கிறது.
Not even 1 rupee.
கூட்டி பார்த்தால் 1 ரூபாய் கூட தொகை வரவில்லை.
Just sitting there.
அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்காய்.
And then one big expensive car comes and stops near us.
ஒரு பெரிய விலையேறப்பட்ட கார் அந்த வழியாக வருகிறது.
And the richest businessman's son comes out of that car.
அங்கே மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபருடைய மகன் அந்த காரிலே வருகிறான்.
And he gets down.
காரை விட்டு கீழே இறங்குகிறான்.
He is a crorepati, 100 times crorepati.
அவன் கோடீஸ்வரன் மட்டுமல்ல 100 மடங்கு கோடீஸ்வரன்.
And he comes to me. I am sitting like a beggar woman there.
நான் அங்கே பிச்சைக்கார ஸ்திரீயை போல உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே வருகிறார்.
And says,
சொல்கிறார்,
I want to marry you.
நான் உன்னை திருமணம் செய்ய போகிறேன்.
This beggar woman thinks, is he making fun of me?
நே கிண்டலா பண்றீங்க?
This rich businessman wants to marry me, beggar woman.
ஒரு பிச்சைக்கார ஸ்திரீயை உட்கார்ந்து கொண்டிருக்கிற என்ன திருமணம் செய்யறேன்னு சொல்றதுக்கு என்ன நீங்க கிண்டல் அடிக்கிறீங்களா?
So this beggar woman asks this man, what do I have to do?
The pichaikari kekkral adukku naan enna seiya vendum?
He says, I'll tell you.
Naan solugiren,
I have got more than 100 crores in the bank.
Enakku bank la 100 kodi rupaykku adhigama irukirathu.
I'll give it all to you if you give me your 50 paisa from your tin can.
Nee thagara dappala vechirukilla andha 50 paisa appadi enna koduthina naan unakku andha panam mulusum naan unakku tharen.
You have to give everything you have.
உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் நீ கொடுத்துறணும்.
If you give me only 25 pais, there's no marriage.
அந்த 2.25 பைசால 1.25 பைசா கொடுத்தாலும் நான் திருமணம் செய்ய மாட்டேன். 2.25 காசையும் கொடுக்கணும்.
Then I'll give you all my 100 crores.
அப்ப நான் என்னுடைய 100 கோடி ரூபாயையும் கொடுத்து விடுறேன்.
And the beggar woman says,
பிச்சைக்காரி சொல்கிறாள்,
I have to pray about it.
நான் இதை குறித்து ஜெபிக்க வேண்டும்.
You come back after 6 months, I'll tell you.
6 மாதம் ஜெபித்து விட்டு வந்து சொல்கிறேன்.
See, what a foolish woman. That is how many believers are.
இப்படித்தான் அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள்.
Jesus says,
இயேசு சொல்கிறார்,
give me everything you have, I'll give you everything I have.
உனக்கு எல்லாம் நீ கொடுத்து விடு, எனக்கு எல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன்.
What have you got?
என்ன பெரிய வெகுமதி பாருங்க.
50 paisa.
50 paisa.
And we'll give little bit of that to God.
அதை நாம் தேவனுக்கு கொடுத்தால்.
Only 25 paisa we give.
நாம் அந்த 50 முழுவதும் கொடுக்கிறது இல்லை, 25 paisa மட்டும் தான் கொடுக்கிறோம்.
No marriage.
திருமணம் இல்லை.
You're missing the 100 crores.
நீ அந்த 100 கோடி ரூபாய் இழக்கறாய்.
And you see another beggar woman.
நூறு பிச்சைக்கார ஸ்திரீ இருக்கிறாள்.
She says, sure, take. I've got nothing here. You can take it.
என்கிட்ட என்ன இருக்கு? எடுத்துங்க, எல்லாத்தையும் எடுத்துங்க.
She marries that man.
அந்த நபரை திருமணம் செய்கிறாள்.
You know, Jesus is inviting us like that.
இயேசு இந்த திருமணத்திற்காக உங்களை அழைக்கிறார்.
He says, I'll give you the kingdom.
நான் உனக்கு ராஜ்யத்தையே கொடுக்கிறேன்.
That is more than 100 crores.
அது 100 கோடி ரூபாய் காட்டிலும் அதிக விலையேறப்பட்டது.
You must give me everything in your tin can.
உன்னுடைய தகர டப்பாவில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ கொடுத்து விட வேண்டும்.
Are you going to pray about it?
இதை குறித்து ஜெபிக்க போகிறீர்களா?
Are you going to think about it?
இதை குறித்து சிந்திக்க போகிறீர்களா?
Are you going to be like that foolish woman?
இந்த புத்தியமான ஸ்திரீயை போல இருக்கிறீர்களா?
I was sitting like that beggar woman on the roadside 54 years ago.
54 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த ரோட்ல இருந்த பிச்சைக்காரியை போல நான் இருந்து கொண்டு வந்தேன்.
The son of the king of heaven came by.
பரலோகத்தின் ராஜா அவருடைய குமாரன் இந்த வழியிலே வருகிறார் வந்தார்.
And saw me like a beggar woman sitting with my tin can.
நான் தகர டப்பாவை வைத்துக் கொண்டு பிச்சைக்காரியை போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை அவர் பார்த்தார்.
All the great things I had in the world were not even worth 50 paisa.
இந்த உலகத்தில் எனக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் மொத்தமாக கூட்டுத்தொகையை பார்த்தால் அது 50 பைசாவுக்கு கூட சமம் இல்லை.
Some of us think we are very highly qualified.
நம்மிலே சிலர் நான் மிகுந்த படித்தவன் என்று எண்ணுகிறீர்கள், தகுதி பெற்றவன் என்று எண்ணுகிறீர்கள்.
I was also educated.
நானும் படித்திருக்கிறேன்.
I had prospects.
எனக்கு வேலை உயர்வு மேலே வரக்கூடிய தகுதி பெற்றேன்.
When I looked at it in heaven's light, it was 25 paisa or 50 paisa.
ஆனால் பரலோக வெளிச்சத்திலே அதை நான் பார்த்த பொழுது அது 25 பைசா அல்லது 50 பைசாவை போல இருந்தது.
And Jesus said, will you marry me?
நீ என்னை திருமணம் செய்வாயா?
Will you give me all your 50 paisa?
உன்னுடைய 50 பைசாவை எனக்கு கொடுப்பாயா?
And I looked into his face.
அவருடைய முகத்தை உற்று பார்த்தேன்.
I said, sure Lord.
கண்டிப்பாய் ஆண்டவரே என்று
சொன்னேன். You can take everything.
எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளலாம்.
Not just for today but for the rest of my life.
நான் 50 பைசா மட்டுமல்ல என்னுடைய வாழ்க்கையின் இஞ்சியம் வாழ்க்கை முழுவதுமாய் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே.
And I got married to him that day.
அந்த நாளில் அவரோடு கூட எனக்கு திருமணம் ஆயிற்று.
54 years have passed now.
54 ஆண்டுகள் கடந்து சென்று விட்டது.
My life has become happier and happier every year.
ஒவ்வொரு ஆண்டும் கடந்து செல்ல செல்ல என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறிக்கொண்டிருக்கிறது.
Much more than 100 crores that I got.
100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான காரியத்தை தான் நான் பெற்றிருக்கிறேன். ஆவிக்குரிய ரீதியிலே.
He has made me spiritually one of the wealthiest people in the world.
ஆவிக்குரிய ரீதியிலே இந்த உலகத்திலே மிகவும் பெரிய ஐஸ்வர்யனாய் என்னை மாற்றியிருக்கிறார்.
With love.
அன்பு.
How much is love worth? 100 crores or 200 crores?
அன்பினுடைய மதிப்பு என்ன? 100 கோடி ரூபாயா அல்லது 200 கோடி ரூபாயா?
Joy.
சந்தோஷம். மகிழ்ச்சி.
Joy 24 hours a day.
ஒரு நாளில் 24 மணி நேரமும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
Peace.
சமாதானம்.
A good family.
நல்ல குடும்பம்.
A good church.
நல்ல சபை.
Good brothers and sisters.
நல்ல சகோதர சகோதரிகள்.
God has given me his kingdom.
தேவன் தம்முடைய ராஜ்யத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார்.
That is why I say I am a spiritually rich man.
ஆகவே தான் ஆவிக்குரிய ரீதியிலே நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்கிறேன்.
What did I give to him?
நான் அவருக்கு என்ன கொடுத்தேன்?
My rotten tin can with 50 paisa in it.
அந்த கெட்டுப்போன தகர டப்பா அதுல இருக்கிற 50 காசு.
I'm glad I gave it to him when I was 19 years old.
19 வயதாய் இருக்கும்போது நான் அவருக்கு கொடுத்தேன். அதற்காக இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன்.
I want to say to all of you young people.
வாலிபர்களே உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன்.
The best life you can ever live.
நீங்கள் வாழக்கூடிய மிக சிறந்த வாழ்க்கை.
Is to take your 50 paisa and give it to Jesus completely.
உங்கள் 50 பைசாவை எடுத்து முழுமையாய் தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து விடுங்கள்.
Say Lord,
ஆண்டவரே,
all my future.
என்னுடைய முழு எதிர்காலமும்.
My ambitions, my plans.
என்னுடைய அபிலாஷைகள், என்னுடைய திட்டங்கள், என்னுடைய லக்குகள்.
I even told the Lord,
I
will remain single if you want me to remain single.
திருமணமாகாமல் தனியாகவே நான் இருக்க வேண்டுமானாலும் நான் இருந்து விடுகிறேன்.
Give me the grace.
எனக்கு கிருபை தாரும்.
Without grace I can't do it.
கிருபை இல்லாவிட்டால் நான் இருக்க முடியாது.
If you want me to marry,
திருமணம் செய்ய வேண்டுமானால்,
I will marry the person you choose for me.
எனக்கென்று நீர் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபரையே திருமணம் செய்வேன்.
I won't look for a pretty girl and a rich girl.
பணக்கார பெண்ணையும் அழகான பெண்ணையும் நான் தேர்ந்தெடுப்பதில்லை.
I will look for one who is pretty in God's eyes.
தேவனுடைய கண்களில் அழகான பெண்ணை தேர்ந்தெடுக்க போகிறேன்.
Because that beauty will last forever.
ஏனென்றால் அந்த அழகு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்.
If you give yourself like that to God,
இதுபோல உங்களை தேவனுக்கு ஒப்புக்கொடுப்பீர்களானால்,
I can tell you from my 54 years experience.
என்னுடைய 54 ஆண்டு கால அனுபவத்திலே உங்களுக்கு சொல்கிறேன்.
God will give you much more.
தேவன் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் கொடுப்பார்.
Then you think you can get.
நீங்கள் எவ்வளவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கல அதே காட்டிலும் அதிகமாய் கொடுப்பார்.
We are missing so much because we hold back, we sit and we are reluctant to give everything to God.
நாம் அங்கே உட்கார்ந்து கொண்டு கணக்கு பார்த்து எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுப்பதற்கு நாம் தாங்கிக் கொண்டிருக்கிறபடினால் எவ்வளவோ காரியங்களை இழந்திருக்கிறோம்.
I believe God can give many of you a tremendous work in his church.
தம்முடைய சபையிலே பெரிய ஊழியத்தை தேவன் உங்களுக்கு அநேகருக்கு கொடுக்க விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன்.
Brothers and sisters,
சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும்,
even the sisters,
பாலிப
sisters also,
சகோதரிகளுக்கும் கூட,
because many brothers need good wives in order to have good families.
நல்ல குடும்பங்களை பெற்றுக்கொள்ள முடியாக அநேக சகோதரர்களுக்கு நல்ல சகோதரிகள் தேவைப்படுகிறார்கள் மனைவியாக மாறும்படி.
My wife is not primarily a preacher.
என்னுடைய துணைவியார் பிரதானமாக ஒரு பிரசங்கியார் அல்ல.
She never wants to preach.
ஒரு காலம் அவர் பிரசங்கிக்க விரும்பவில்லை.
She's very nervous when she's asked to preach.
சில சமயத்தில் பிரசங்கம் பண்ண சொன்னால் அவர்கள் உணர்ச்சிவசம் அடைந்து அவர்கள்
பயப்படுவார்கள்.
ஜெபித்து ஜெபித்து தேவனுடைய பாதத்திலே ஆண்டவரே நான் என்ன பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டே இருப்பார்.
God didn't call her to be a preacher.
அவர்கள் பிரசங்கியாராக இருக்க முடியாக தேவன் அழைக்கவில்லை.
God called her to be a wife and a mother.
ஒரு மனைவியாக இருக்க முடியாக ஒரு தாயாக இருக்க முடியாக தேவன் அழைத்தார்.
And that She does a first class job.
அந்த விஷயத்திலே அவள் முதல் தரமான வேலையை செய்தார்கள்.
If she was not willing to do that, my ministry would not have been what it is.
அவர்கள் அதை செய்வதற்கு மனமற்று இருந்தால் இன்றைக்கு நான் செய்வது போல என்னுடைய ஊழியம் இருந்திருக்காது.
So many brothers cannot have a good ministry if there are not good sisters to marry them and back them up.
அவர்களை திருமணம் செய்து அவர்களை தாங்கும்படியாக நல்ல சகோதரிகள் இல்லாவிட்டால் நல்ல அப்படிப்பட்ட நல்ல சகோதரர்களுக்கு ஊழியம் கிடைக்காது.
So your sisters also have a great ministry.
ஆகவே சகோதரிகளே உங்களுக்கும் பெரிய ஊழியம் இருக்கிறது.
That in your home,
உங்கள் குடும்பத்திலே
people can come and you can welcome them.
ஜனங்கள் வரும்பொழுது நீங்கள் அவர்களை உபசரிக்க வேண்டும், வரவேற்க வேண்டும்.
Paul had a wonderful co-worker called Apollos.
அப்பல்லோ என்கிறதன நல்ல அற்புதமான ஒரு உடன் ஊழியர் பவுலுக்கு இருந்தார்.
I don't know whether you have heard that.
நீங்கள் அதை கேள்விப்பட்டிருக்கலாம் என்று எனக்கு தெரியவில்லை.
You heard about Timothy.
தீமோத்தேயு குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
Titus.
தீது.
But there was another co-worker of Paul's called Apollos.
அப்பல்லோ என்கிறதன இன்னொரு உடன் ஊழியர் இருக்கிறார்.
And do you know how he came to the Lord?
அவர் ஆண்டவரண்டே எப்படி வந்தார் என்று தெரியுமா?
He was a follower of John the Baptist.
அவர் யோவான் ஸ்நானகனின் சீஷராய் இருந்தார்.
He did not know about the new covenant and about Jesus and all that.
புது உடன்படிக்கை குறித்தும் இயேசுவை குறித்தும் அவர் கேள்விப்படவில்லை.
But he was a very zealous.
ஆனால் வைராக்கியமுள்ள ஒரு சகோதரனாய் இருந்தார்.
And you read about him in Acts of the Apostles.
அப்போஸ்தல நடபடிகளை அவரை குறித்து வாசிக்கிறோம்.
Chapter 18.
18 ஆம் அதிகாரம்.
I want you to look at this.
நீங்கள் இந்த வசனத்தை பார்க்கும்படியாக விரும்புகிறேன்.
Acts of the Apostles chapter 18.
அப்போஸ்தல நடபடிகள் 18 ஆம் அதிகாரம்.
Verse 24.
24 ஆம் வசனம்.
There was a certain Jew named Apollos.
அங்கே ஒரு யூதன் இருந்தான், அவனுடைய பேர் அப்பல்லோ.
He was not a Christian, he was a Jew.
அவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் யூதனாய் இருந்தான்.
But he was a very God fearing Jew.
ஆனாலும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு யூதனாய் இருந்தான்.
And it says here he was a wonderful preacher.
அவர் மிகவும் அற்புதமான ஒரு பிரசங்கியராய் இருந்தார்.
He knew the scriptures very well.
வேதாகமங்களிலே வல்லவனாய் இருந்தார் என்ற 24 ஆம் வசனம்.
What a word, mighty in the scriptures.
வேதங்களிலே வல்லமையுள்ளவனாய் இருந்தார்.
Remember those days they never had a Bible at home. You had to go to the synagogue to read the Bible.
அந்த நாட்களிலே வீட்டிலே ஒரு வேதம் இருக்கவில்லை. அவர்கள் தேவாலயத்துக்கு போய் தான் வேதத்தை வாசிக்க வேண்டும்.
So to be mighty in the scriptures means he used to go regularly to the synagogue and read the Bible.
வேதாகமங்களிலே வல்லவனாய் இருந்தார் என்று சொன்னால் அடிக்கடி தேவாலயத்துக்கு சென்று வேதங்களை வாசித்துக் கொண்டிருந்தார்.
Today we have a Bible at home and we are lazy to read it.
இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே வேதாகமங்கள் இருக்கிறது, ஆனால் வாசிப்பதற்கு சோம்பேறித்தனமாக இருக்கிறோம்.
God uses people who are mighty in the scriptures.
தேவன் வேதாகமங்களிலே வல்லமையாக இருக்கிறவர்களை பயன்படுத்துகிறார்.
So this man knew something about the ways of the Lord, verse 25.
அவர் 25 ஆம் வசனத்திலே கர்த்தருடைய மார்க்கத்திலே கொஞ்சம் அறிந்திருந்தார்.
He says he was a very zealous in his life. Fervent in spirit.
அவருடைய ஆவியிலே அனலுள்ளவராய் காணப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம்.
And he believed in Jesus.
இயேசுவிலே விசுவாசித்தார்.
As a Messiah.
இயேசுவை மேசியா என்று விசுவாசித்தார்.
He did not know anything about the baptism in the Holy Spirit or the new covenant.
ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்தோ அல்லது புது உடன்படிக்கை குறித்தோ அவர் அறியவில்லை.
He only knew like an old covenant, Jesus is the Messiah.
பழைய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் விசுவாசிப்பதை பார்க்கவே விசுவாசிப்பதை போலவே இயேசுவை மேசியா என்று விசுவாசித்தார்.
He had taken the baptism of John the Baptist.
யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை அவர் பெற்றிருந்தார்.
And he went into the synagogues.
அவர் தேவாலயங்களுக்கு சென்றார்.
Verse 26, he was a very bold man.
26 ஆம் வசனத்தில் அவர் மிகவும் தைரியசாலியாக இருந்தார்.
See what all good qualities he had.
அவருக்கு என்னெல்லாம் நல்ல குணங்கள் இருந்தது பாருங்கள்.
He was a God fearing man.
கடவுளுக்கு பயந்தவர்.
Knew the scriptures.
அவர் வேதாகமங்களை வாசித்திருந்தார்.
And he was bold.
தைரியமாக இருந்தார்.
Knew about Jesus.
இயேசுவை குறித்து அறிந்திருந்தார்.
He was fervent in his spirit.
ஆவியிலே அனலுள்ளவராக இருந்தார்.
And he began to preach in the synagogue.
அவர் தேவாலயங்களிலே ஜெபாலயங்களிலே தைரியமாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்.
There was a Christian, God-fearing Christian couple sitting in the synagogue and listening to him.
தேவாலயத்திலே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு தம்பதியினர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
The woman's name, verse 26, was Priscilla.
அந்த ஸ்திரீயுடைய பெயர் பிரிசில்லா.
And the man's name was Aquila.
அந்த மனிதனுடைய பெயர் ஆக்கில்லா.
Now normally we speak about a man and a woman, Aquila and Priscilla.
Aquila Priscilla endra dhaan na mudhalavathu manidhanudaiya perai pottu adarku piragu thonaviyaral perai poduvom.
The Holy Spirit puts Priscilla and Aquila here.
Anal parisutha aaviyanavar eppadi ezhudhirukkar paarengal, Priscilla and Aquila endra solli irukkar.
Because Priscilla was the more spiritual of the two.
Enendral andha rendu perile adhiga aavikuriya nabar Priscilla dhaan.
And Priscilla knew the scriptures better than her husband.
Kanone kaattilum Priscilla vedavasangalai nandraga arindirundaal.
So it is written Priscilla and Aquila.
Agave Priscilla and Aquila endra ezhudapattirukkirathu.
They heard him.
இவர் பிரசங்கிப்பதை அவர்கள் கேட்டார்கள்.
They said, there's a wonderful young brother.
இங்கே அற்புதமான ஒரு வாலிபர் இருக்கிறாரே.
Think of this, an older couple sitting in a church.
ஒரு சபையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய வயதான தம்பதியினரை எண்ணி பாருங்கள்.
A really God fearing woman.
உண்மையாலுமே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு ஸ்திரீ.
She's a zealous young brother preaching.
இங்கே வைராக்கியமாய் பிரசங்கிக்கக்கூடிய ஒரு வாலிபனை பார்க்கிறார்கள்.
Really knows the scriptures.
வேதாகமனை கற்று தேர்ந்ததை பார்க்கிறார்கள்.
They are so happy.
அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள்.
They are not jealous.
பொறாமைப்படவில்லை.
Even Aquila is not jealous.
ஆக்கில்லா கூட பொறாமைப்படவில்லை.
He says, I don't know scriptures like young Apollos.
அப்பல்லோவைப் போல எனக்கு வேத வாக்கியங்கள் தெரியாது
என்று சொல்கிறார். I'm so happy.
நான் சந்தோஷப்படுகிறேன்.
But
ஆனால்
he does not know the new covenant.
புது உடன்படிக்கையை இவர் அறியவில்லையே.
We've got to help him.
நாம் அவருக்கு உதவி செய்ய வேண்டும்.
He won't get up in the church and say anything.
சபையில் எழுந்திருந்து நேருக்கு நேர் ஒன்றையும் சொல்ல போவதில்லை.
After the meeting was over, everybody was going out.
கூட்டம் முடிகிறது, ஒவ்வொருவராய் கடந்து செல்கிறார்கள்.
They said, brother, can you come home to our house?
சகோதரரே, எங்க வீட்டுக்கு நீங்க வரீங்களா?
They took him home.
அவர்கள் அப்பல்லோவை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள்.
They sat down with him.
அவரோடு கூட உட்கார்ந்து
and they explained to him in a gracious way.
அவர் மிகவும் கிருபையுள்ள கண்ணியமான விதத்திலே அவர் வேத வாக்கியங்களை
அவருக்கு விளக்கினார். Verse 26, they explained the way of God more accurately to him.
அவர்கள் இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு அவர்கள் திருஷ்டாந்தப்படுத்துகிறார்கள்.
I praise God for such godly older women and men, husbands who can take some young brother home and encourage him.
இப்படிப்பட்ட தேவபக்தியுள்ள சகோதரிகள், தேவபக்தியுள்ள கணவன்மார்கள், இப்படிப்பட்ட வாலிபர்களை தங்கள் வீட்டுக்கு அழைத்து சென்று அவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்கள், அவர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி
சொல்கிறேன். Jealous of young brothers coming up.
வாலிப சகோதரர் மேலே எழும்பி வருகிறதை பார்க்கும் பொழுது பொறாமைப்படுகிறவர்கள் அல்ல.
Who sit there and are so excited. There's a young brother for the next generation for this church.
வரக்கூடிய சந்ததிக்கு ஒரு நல்ல தலைவராக வரக்கூடிய ஒரு சகோதரன் இருக்கிறாரே என்று சொல்லி சந்தோஷப்படுகிறது.
Let's protect him so that he doesn't ruin himself.
அவர் தன்னைத்தான் அழித்து விடாதபடிக்கு அவரை பாதுகாப்போம்.
Let's help him to remain humble so that he'll be an anointed brother in the church.
சபையில் அபிஷேகம் பண்ணப்பட்ட சகோதரராய் தொடர்ந்து இருக்கும்படியாக அவரை பாதுகாப்போம்.
I want to be like that.
நான் அப்படி இருக்க விரும்புகிறேன்.
Whenever I see a young brother,
எப்பொழுதெல்லாம் நான் ஒரு வாலிப சகோதரனை பார்க்கிறேனோ,
and I have seen in my life so many wonderful young brothers ruined by pride.
அநேக அற்புதமான வாலிப தம்பிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையை பெருமையினாலே அழித்துக் கொண்டதை நான் பார்க்கிறேன்.
And I have a concern.
ஆகவே எனக்கு ஒரு பாரம் உண்டு.
That should not happen to this brother.
இந்த சகோதரனுக்கு இது நடக்க கூடாதே.
Then I and my wife can call him home.
நானும் என்னுடைய துணைவியாரும் அந்த வாலிப தம்பியை வீட்டுக்கு அழைக்கிறோம்.
Encourage him.
அவரை உற்சாகப்படுத்துகிறோம்.
I hope some of you older brothers and sisters who are godly will learn from Aquila and Priscilla.
இங்கே இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த தேவபக்தியுள்ள சகோ தம்பதியினர் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
Lead the younger brothers to a godly life.
இளம் சகோதரர்களை தேவபக்தியுள்ள வாழ்க்கைக்குள்ள நடத்துங்கள்.
Some of those young brothers are lonely.
அதிலே ஒரு சில வாலிப தம்பிமார்கள் தனிமையை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
Because their parents are not in the church.
அவருடைய பெற்றோர்கள் சபையில் இல்லை.
Some of their parents are Hindus.
அவருடைய பெற்றோர்கள் சிலர் இந்துக்களாக இருக்கிறார்கள்.
Some of their parents may be in the church, but the parents are not as zealous as the brother.
சிலருடைய பெற்றோர்கள் சபையில் இருக்கிறார்கள், ஆனால் இவர்களைப் போல அவர்கள் வைராக்கியமாக இல்லை.
Or there are many other half-hearted people, and we don't want that young brother to be corrupted by the half-hearted people.
அல்லது பாதி இருதயமுடைய அநேக சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களினாலே இந்த வாலிபரும் கெடுக்கப்பட்டு விடக்கூடாதே என்று கரிசனை.
Because in a church there are two types of people.
ஏனென்றால் சபையில் இரண்டு குழுக்கள் இருக்கிறார்கள்.
I remember one father in CFC Bangalore.
CFC பெங்களூர்லே ஒரு தகப்பன்,
who had a small girl.
ஒரு சின்ன பிள்ளை அவருக்கு இருந்தது.
He came and asked me a question.
அவர் என்னிடம் வந்து ஒரு கேள்வியை கேட்டார்.
He said, Brother Zach, my daughter asks me a question.
Sir Zach avarle என்னுடைய மகள் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாள்.
She looks at some of the teenage girls in CFC.
CFC சபையில் இருக்கக்கூடிய பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை என்னுடைய மகள் பார்க்கிறாள்.
And they are dressed so stylishly.
அவர்கள் நவநாகரிக விதத்திலே அவர்கள் ஆடை அணிந்திருக்கிறார்கள்.
My little girl says, Daddy, why can't I dress like that?
அப்ப ஏன் இந்த அக்காவை போல நான் நவீன ஆடை அணிய கூடாது என்று கேட்கிறாள்.
So I said, Brother Zach, what shall I tell her?
Sir Zach avarle நான் என்ன சொல்லட்டும்?
So I said, tell her this.
நான் அவர்களிடம் இப்படி சொல்ல முடியாய் சொன்னேன்.
In the Garden of Eden there were two trees.
ஏதேன் தோட்டத்திலே இரண்டு மரங்கள் இருக்கிறது.
Adam had to choose, shall I take this or that?
ஆதாம் ஒன்று இந்த மரம் அல்லது அந்த மரம் என்று தெரிந்து எடுக்க வேண்டியதாக
இருந்தது. In CFC there are two types of young sisters.
CFC லேயும் இரண்டு விதமான சகோதரிகள் இருக்கிறார்கள்.
Some who are God fearing, dress modestly, following the Lord.
ஒரு சிலர் கர்த்தருக்கு பயந்து தகுந்த விதத்திலே ஆடை அணிந்து தேவனை பின்பற்றுகிறார்கள்.
Some who are dress in a worldly way.
சிலர் உலக பிரகாரமான ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார்கள்.
There were two trees to choose from in paradise, and there are two type of sisters to choose from in this church.
பரதீசிலே தேர்ந்தெடுப்பதற்கு இரண்டு மரங்கள் இருந்தது, சபையிலேயும் தேர்ந்தெடுப்பதற்கு இரண்டு விதமான சகோதரிகள் இருக்கிறார்கள்.
If God made a choice in paradise, he gives you a choice in CFC also.
தேவன் பரதீசிலேயே தேர்ந்து கொள்வதற்கென்று இரண்டு காரியங்களை வைத்திருந்தால், சிஎஃப்சிலேயும் அப்படி வைத்திருக்கிறார்.
And God is going to see which of these two your daughter will choose.
உங்களுடைய மகள் இந்த இரண்டு குழுவிலே யாரை தேர்வு செய்ய போகிறார்கள், யாரை பின்பற்ற போகிறார்கள்.
That is her choice.
அது அவருடைய தேர்ந்து கொள்ளுதல்.
She can choose this or that.
இதையும் தேர்ந்து கொள்ளலாம் அல்லது அதையும் தேர்ந்து கொள்ளலாம்.
If like Adam she makes the wrong choice, she'll go the wrong way.
ஆதாமை போல தவறாய் தேர்ந்தெடுத்தால் அவளும் தவறாக போய் விடுவாள்.
If like Jesus he makes the right choice, she'll go in a good way.
இயேசுவை போல சரியாக தேர்வு செய்தால் நல்ல வழியிலே செல்வாள்.
So when you see some worldly people in a church,
ஆகவே சபையிலே சில உலக பிரகாரமான மக்களை பார்க்கும் பொழுது,
don't criticize the church, don't criticize them.
சபையை குறை சொல்ல வேண்டாம், அவர்களையும் குறை சொல்ல வேண்டாம்.
That is God giving people a choice.
தேவன் மக்களுக்கென்று தெரிந்து கொள்ளுதலை வைக்கிறார்.
Even in perfect paradise there was a tree which was a temptation.
பூரணமான பரதீசு என்ற இடத்திலேயும் சோதனை என்றதான ஒரு மரம் அங்கே இருந்தது.
And in the best church on earth there will be people who will be like a temptation. Do you want to go this way or that way?
உலகத்திலே சிறந்த சபையிலேயும் கூட இந்த வழியிலே செல்வது அந்த வழியிலே செல்வது என்று தெரிந்திருப்பதற்கு சகோதரிகள் இருப்பார்கள்.
There are young brothers in CFC.
சிஎஃப்சிலே வாலிப சகோதரர்கள் இருக்கிறார், தம்பிமார்கள் இருக்கிறார்.
Who watch some dirty movies.
அசுத்தமான படங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தம்பிமார்கள்.
I know that.
எனக்கு அது தெரியும்.
I don't kick them out.
நான் அவர்களை உதைத்து வெளியே அனுப்புவதில்லை.
I hope in one or two years they'll repent and turn to the Lord.
ஒன்று இரண்டு வருடங்களிலே அவர்கள் மனம் திரும்பி தேவனை நோக்கி திரும்புவார்கள் என்று நம்புகிறேன்.
If they kick them out they'll go to hell.
உதைத்து வெளியே அனுப்பிவிட்டால் நரகத்துக்கு போய் விடுவார்கள்.
I don't want them to go to hell.
அவர் நரகத்துக்கு போக நான் விரும்பவில்லை.
But there are other young brothers going up.
ஆனால் சில வாலிப சகோதரர்கள் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள்.
There are some wonderful young brothers who are wholehearted.
முழுதிய முடிதன அற்புதமான வாலிப சகோதரர்கள் இருக்கிறார், தம்பிமார்கள்.
There are two trees.
இரண்டு மரங்கள் இருக்கிறது.
Every young brother must choose which of these will I go and fellowship with.
இந்த இரண்டு கூட்டங்களிலே நான் யாரோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு வாலிப தம்பியும் தீர்மானம் செய்ய வேண்டும்.
So we have nothing to complain.
ஆகவே குறை சொல்வதற்கு நமக்கு ஒன்றுமில்லை.
That is the answer to the question, why are there some worldly people in some churches?
ஆகவே சில சபைகளில் ஏன் உலக பிரகாரமான மக்கள் காணப்படுகிறார்கள் என்கிற கேள்விக்கு இதுதான் பதில்.
I am sure in Thoothukudi also there are some worldly people.
Thoothukudi சபையிலும் சில உலக பிரகாரமான மக்கள் இருக்கிறார்கள்.
Every church will be there.
ஒவ்வொரு சபையிலும் இருப்பார்கள்.
Don't complain against them.
அவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம்.
There are some older people who may be worldly.
உலக பிரமாணமானவர்கள், வயதானவர்கள் சிலர் உலக வேஷம் தரித்துக் கொண்டிருப்பார்கள்.
I tell you, most of the time you discover worldliness when it comes to the time of marriage.
பல சமயங்களிலே உலகம் இருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் என்று சொன்னால், திருமணம் என்று வரும்பொழுது.
When it came to my children's marriage,
என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணம் என்று வரும்பொழுது,
I could find out, am I worldly or do I want a spiritually minded girl for my children?
நான் உலக பிரகாரமாக இருக்கிறேனா அல்லது ஆவிக்குரிய சிந்தை கொண்ட பெண்மணிகளை என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு தேர்ந்தெடுக்க போகிறேனா?
I have seen in many many cases, I don't judge them, but I have seen this.
பலருடைய காரியங்களிலே பார்த்திருக்கிறேன், நான் அவர்களை நியாயந்திருப்பதில்லை, ஆனால் நான் பார்த்திருக்கிறேன்.
God fearing parents,
கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பெற்றோர்கள்,
when it comes to marriage,
திருமணம் என்று வரும்பொழுது,
they are not looking for the fear of God.
அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை பார்ப்பதில்லை.
They are looking for worldly consideration.
எல்லா காரியங்களையும் உலக பிரகாரமான காரணங்களுக்காய் திருமணம் செய்கிறார்கள்.
Okay.
சரி.
But then you reap what you sow.
நீங்கள் விதைத்ததை அறுப்பீர்கள்.
Or young people.
அல்லது வாலிபர்கள்.
They are all very zealous.
வைராக்கியம் உள்ளவர்கள்.
When it comes to marriage.
திருமணம் என்று வரும்பொழுது,
parents say this and this and this.
பெற்றோர் இதையும் அதையும் சொல்கிறார்கள்.
They don't stand for the truth.
சத்தியத்துக்கு நிற்பதில்லை.
They go in a worldly way, they reap the consequences.
உலக வழியிலே போகிறார்கள், அதனுடைய விளைவை அவர்கள் அனுபவிக்கிறார்கள்.
Those who stand for the truth and say, I'm going to follow Jesus and
சத்தியத்துக்கு நின்று நான் இயேசுவை பின்பற்ற போகிறேன் என்று சொல்கிறவர்கள்,
they will reap what they sow also, something good.
அவர்களும் விதைத்ததை அறுப்பார்கள், நன்மையானதை அறுப்பார்கள்.
My wife had to stand against her whole family in order to marry me.
என்னுடைய துணைவியார் என்னை திருமணம் செய்யும்படியாக முழு குடும்பத்துக்கும் விரோதமாக நிற்க வேண்டியிருந்தது.
They told her, he has got no money, he has got no job, how will you support you?
இவருக்கு வேலை இல்லை, இவருக்கு பணம் இல்லை, உன்னை எப்படி அவர் தாங்குவார் என்று பல காரியங்களை சொன்னார்கள்.
She said, but he fears God.
ஆனால் அவர் தேவனுக்கு பயப்படுகிறவர் என்று என்னுடைய துணைவியார் சொன்னார்கள்.
That's all.
அவ்வளவுதான்.
That's enough for me.
அது எனக்கு போதும்.
I don't know whether they also said he's bald, he's got no hair.
அவருக்கு தலை வழுக்கி விழுந்து விட்டது என்று சொன்னார்களா, முடியலை என்று சொன்னார்கள், எதுவும் தெரியவில்லை.
He says that doesn't matter, his heart is good.
அது பரவாயில்லை, அவருடைய இருதயம் எப்படி இருக்கு.
So you choose God fearing ways, you reap the consequences.
ஆகவே தேவனுக்கு பயப்படுகிற வழிகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் அதனுடைய விளைவுகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள்.
You know that in marriage you can make a choice and you're stuck with that choice for your life.
திருமணம் என்று வரும்பொழுது நீங்கள் ஒரு தீர்மானம் செய்கிறீர்கள், அந்த தீர்மானத்தை மாற்றவே முடியாது, வாழ்க்கை முழுவதுமாய் அது நிரந்தரமாகிவிட்டது.
சம் சாய்ஸஸ் யூ கேன் சேஞ்ச்,
சில தெரிந்து கொள்ளுதல்களை நீங்கள் மாற்றலாம்.
யூ டேக் எ ஜாப்,
ஒரு வேலையில் சேர்கிறீர்கள்,
யூ சே ஓ திஸ் இஸ் எ பிக் ப்ராப்ளம் திஸ் ஜாப், யூ கேன் ரிசைன் அண்ட் கம் அவுட்.
என்ன அந்த வேலை, ஒரே தலைவலியா இருக்கு, நீங்க அந்த வேலையை ராஜினாமா செய்து விட்டு வேலை வேறே தேடி
போங்க. யூ பை ஹவுஸ்,
வீடு வாங்குறீர்கள்,
ஆல் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் தி ஹவுஸ், யூ கேன் செல் இட் அண்ட் கோ.
என்ன அந்த வீட்ல இவ்வளவு பிரச்சனை, அந்த வீட்டை விட்டு விட்டு வேறு வீடே வாங்குறீங்க.
நெய்பர்ஹூட் இஸ் ஆல் பேட்.
என்ன அந்த வீட்டை சுற்றி உள்ளவர்களாம் கெட்டவர்களா இருக்கிறார்கள்.
You lose some money, you at least can get out.
பணம் போனாலும் பரவாயில்லை, அந்த இடத்தை விட்டு நீங்கள் மாற்றி போகிறீர்கள்.
If you get married, what do you do?
திருமணம் தவறாய் செய்து விட்டால் என்ன செய்வீர்கள்?
That's why I say to you young people.
ஆகவே தான் வாலிபர்களுக்கு சொல்கிறேன்,
be very very careful when you choose marriage.
நீங்கள் திருமணத்திலே தீர்மானம் செய்யும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள்.
If you desperately wanted to marry somebody,
நீங்கள் ஒருவரை எப்படியாவது திரும்ப செய்தே ஆக வேண்டும் என்றால்,
குட் கேர்ள் ஆர் எ குட் பாய்,
அது நல்ல பையன் நல்ல பொண்ணு,
அண்ட் தட் பர்சன் மேரிஸ் சம்படி எல்ஸ்,
அந்த நபர் வேறொரு ஆளை திரும்ப செய்து விட்டால்,
வாட் ஷுட் யூ டு,
நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
பிரேஸ் தி லார்ட்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
That was not the person God had for me.
தேவன் எனக்கென்று வைத்த நபர் அவர் அல்லவே அல்ல.
Thank you Lord for
ஆண்டவரே உமக்கு நன்றி, என்னை நீ பாதுகாத்தீர்.
Don't sit down, oh Lord, that girl married somebody else.
ஐயோ, நான் விரும்பின இந்த பையனை வேற ஒரு பொண்ணு வந்து திருமணம் செய்து விட்டதே, அல்லது மாறிட்டு செய்து விட்டதே என்று சொல்லி உட்கார்ந்து தலையில கை
வச்சிருக்கேன். I was hoping he would marry me, but he's gone and
என்னை திருமணம் செய்வார் என்று நினைத்துக் கொண்டே இருந்தேனே, கனவு கண்டு கொண்டே இருந்தேனே, இப்பொழுது அவர் வேற திருமணம் செய்து விட்டாரே.
There's a verse where Jesus said, leap for joy. That means you got to jump up for joy.
சந்தோஷத்திலே துள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது.
He's married somebody else, that is not for me then.
ஓ, அவர் வேற ஒரு ஆளை திருமணம் செய்து விட்டாரா, எனக்கு அந்த ஆள் இல்லை, அது இப்ப தெளிவாகி விட்டது.
God will reserve the best for you.
Devan ungalkendru menmayana navarai avar munpadivu seidirukkar.
Even when you lose money or lose anything, don't get discouraged if you lose money or lose a job or anything.
Panam poi vittalo alladhu vey poi vittalo ningal adarkaga sorndu pogavendam.
What is this verse we read in Luke 12?
Luke 12 adhyayathile vaasithum indha vasanam enna solugiradhu.
Great verse that has encouraged me many times.
Pala nerangalile enai adhigamai utsaagapaduthina vasanam.
Verse 32, remember it all your life.
உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Luke 12:32.
லூக்கா 12 அதிகாரம் 32 வசனம்.
It's a very important verse, remember it all your life.
உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வசனம்.
Remember the reference also.
இந்த வசனத்தின் குறிப்பையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Do not be afraid.
பயப்படாதே.
Little flock,
சிறு மந்தையே,
you're small, you're little, you're not respected.
நீங்கள் மதிப்பு கொடுக்கப்படவில்லை, உங்களை யாரும் மதிப்பதில்லை, நீங்கள் சிறுவர்களாக இருக்கிறீர்கள்.
You're a flock of lambs in the midst of wolves.
ஓநாய்களுக்கு மத்தியிலே சிறு மந்தையாய் இருக்கிறீர்கள்.
Don't be afraid.
பயப்படாதீர்கள்.
You have a father in heaven.
உங்களுக்கு பரத்திலே ஒரு தகப்பன் உண்டு.
Every word is important in this verse.
இந்த வசனத்திலே ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது.
Your father will give you his kingdom.
உங்களுடைய பிதா தம்முடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பார்.
He'll give you the best husband.
உங்களுக்கு சிறந்த கணவனை கொடுப்பார்.
The best wife.
சிறந்த மனைவியை கொடுப்பார்.
The best job.
சிறந்த வேலையை கொடுப்பார்.
Not necessarily the one with the maximum salary, but what is best for you.
அதிகபட்சமான சம்பளம் உள்ள வேலை அல்ல, உனக்கு சிறந்த வேலையை கொடுப்பார்.
Not necessarily the prettiest girl, but a God fearing girl.
மிகவும் அழகுள்ள ஸ்திரீ இல்ல, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஸ்திரீ உங்களுக்கு.
Not necessarily a rich man, but a God fearing man.
பணக்கார பையனை இல்ல, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பையனை உங்களுக்கு கொடுப்பார்.
Father will give you his kingdom.
பிதா தம்முடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பார்.
He'll give you the crores of heaven if you give him your 50 paisa.
உங்களுக்கு 50 பைசாவை நீ கொடுத்து விட்டால் அவர் பரலோகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாயை உங்களுக்கு கொடுப்பார்.
Don't be afraid.
பயப்படாதே.
And it says here one beautiful word.
இன்னும் ஒரு அருமையான வார்த்தை.
Glad to give it to you.
அவர் உங்களுக்கு கொடுப்பதிலே பிதா பிரியமா இருக்கிறார்.
He is not like a miser. Okay, I have to give this kingdom to them.
சரி, என்ன பண்ணுகிறது, என்னுடைய ராஜ்யத்தை கொடுக்கறேனே என்று சொல்லக்கூடிய கஞ்சர்
அல்ல. He says here take it, take all of my
money. எல்லா எடுத்து எடுத்துக்கொள் என்று சந்தோஷமாய் கொடுக்கிறார்.
Do you have a father like that in heaven?
உங்களுக்கு அப்படிப்பட்ட பரம பிதா இருக்கிறாரா?
I have.
எனக்கு இருக்கிறார்.
He is not a miser.
அவர் கஞ்சத்தனமாய் இருப்பதில்லை.
He gladly gives me everything in heaven.
அவர் பரலோகத்துக்குரிய காரியங்களை சந்தோஷமாய் எனக்கு கொடுக்கிறார்.
Look how earthly fathers give all their wealth to their children.
பூமிக்குரிய தகப்பன்மாரை பாருங்கள், தங்களுடைய முழு சொத்தையும் சந்தோஷமாய் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள்.
You think your heavenly father is worse than them?
அவர்களை காட்டிலும் பரமபிதா மோசமானவரா?
See all these rich businessmen.
ஐஸ்வர்யமுள்ள தொழில் அதிபர்களை பாருங்கள்.
They don't give their money to the poor.
அவர்கள் தங்களுடைய பணங்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுப்பார்கள்.
All the money is distributed to their children.
அவர்கள் எல்லா பணமும் கவனமாய் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிறார்கள்.
My father in heaven is better than all of them.
என்னுடைய பரமபிதா அவர்களை காட்டிலும் மேன்மையானவராய் இருக்கிறார்.
He has gladly chosen to give me his kingdom.
அவருடைய ராஜ்யத்தை எனக்கு கொடுப்பதற்கு மிகவும் பிரியமாய் இருக்கிறார்.
He has gladly chosen to give you his kingdom.
அவருடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பதற்கு மகிழ்ச்சியாக அவர் இருக்கிறார்.
That's the best thing on earth, the kingdom of heaven.
இந்த பூமியிலே மிக சிறந்த காரியம் தேவனுடைய ராஜ்யம்.
The life of God.
தேவனுடைய ஜீவன்.
The power of God.
வல்லமை.
The anointing of the Holy Spirit.
அபிஷேகம்.
The grace of God.
The
word of God.
வார்த்தை.
Everything he has chosen to give it to you gladly.
ஒவ்வொன்றையும் நமக்கு மகிழ்ச்சியாக கொடுப்பதற்கு அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
Don't miss out by unbelief.
அவிசுவாசத்தினாலே தயவு செய்து இழந்து விட வேண்டாம்.
So in closing I want to give you a definition of faith.
ஆகவே முடிக்கும் முன்பதாக விசுவாசத்திற்கு உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன்.
This is my own definition of faith based on scripture.
Veda vasanathin adipadile nanaga ungalku kodukka kodiya oru vilakkam.
It's based on this verse actually.
Unmaiyalume indha vasanathin adipadile
dhaan indha vasanam. Your father has gladly chosen to give you the kingdom.
Ungalude parama pidha ungalku thammudaiya rajyathai kodupadharku priyama irukkar.
You combine that with verse 31.
Indha vasanathai 31 ஆம் வசனத்தோடு கூட
see
தொடர்பு படுத்தி பாருங்க.
I combine these two verses.
நான் இந்த இரண்டு வசனங்களையும்
seek for the kingdom.
தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்.
Your father has chosen gladly to give you the kingdom.
தேவன் தம்முடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
Think of these two things.
இரண்டு காரியங்கள் எண்ணி பாருங்க.
You seek for his kingdom.
முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள்.
Your father has chosen gladly to give you his kingdom.
தேவன் தம்முடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பதில் பிரியமாய் இருக்கிறார்.
Okay. Based on those two verses,
இந்த இரண்டு வசனங்களின் அடிப்படையில்
here is my definition of faith.
இங்கே என்னுடைய விசுவாசத்தின் விளக்கம்.
Listen carefully.
கவனித்து கேளுங்கள்.
Faith is to believe that God is more eager to give you what he has promised than you are eager to receive it.
நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற விருப்பத்தை காட்டிலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் அதிகமாக விரும்புகிறார். அதுதான் விசுவாசம்.
I'll say that again.
மீண்டும் நான் சொல்கிறேன்.
Faith is to believe.
விசுவாசம் என்பது நம்புவது.
That God is more eager to give you what he has promised.
தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை கொடுப்பதற்கு அதிக விருப்பமுள்ளவராக இருக்கிறார்.
Then you are eager to ask for it or receive it.
நீங்கள் கேட்பதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் எவ்வளவு வாஞ்சை காண்பிக்கிறீர்களோ அதை காட்டிலும் அவர் அதிக வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார்.
For example,
உதாரணமாக,
one of the riches in God's kingdom is this.
தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு ஐஸ்வர்யம் இதுதான்.
Sin will not rule over you, Romans 6:14.
ரோமர் 6:14, பாவம் உங்களை ஆளுகை செய்யாது.
Do you want it?
உங்களுக்கு அது தேவையா?
God is more eager to give you that than you are eager to get it.
நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்குரிய விருப்பத்தை காட்டிலும் தேவன் அதை உங்களுக்கு கொடுப்பதற்குரிய விருப்பம் அதிகமாக இருக்கிறது.
Why haven't you got it?
ஏன் நீங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை?
Because you think you are very eager, but God is not so eager.
நான் தான் அதிக விருப்பமாய் இருக்கிறேன், தேவன் அவ்வளவு விருப்பமாய் இல்லை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்.
People say, oh brother, I'm praying, but God doesn't seem to give it to me.
சகோதரே, நான் ஜெபித்துக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் கொடுத்த பாடு இல்லை.
You don't believe.
நீங்கள் விசுவாசிக்கவில்லை.
You think you are more eager, but God is not so eager.
தேவன் அவ்வளவு விருப்பமா இல்லை, நான் தான் அதிக விருப்பமா இருக்கிறேன் என்று நீங்கள்
நினைக்கிறீர்கள். That's why you don't get it.
ஆகவே தான் நீங்கள் பெற்றுக்கொள்வதில்லை.
From today onwards,
இன்றிலிருந்து
you say God is more eager to give me victory, my eagerness is like 50 paisa.
என்னுடைய விருப்பமானது 50 பைசாவை போல தான் இருக்கிறது, ஆனால் எனக்கு வெற்றியை தருவதற்கு தேவன் அதிக விருப்பமுள்ளவராக இருக்கிறார்.
In every area,
ஒவ்வொரு பகுதியிலும்
some are seeking for the baptism in the Holy Spirit and fire.
நம்மிலே ஒரு சிலர் பரிசுத்த ஆவியாலும் அக்கினியாலும் அபிஷேகம் வேண்டும் என்று தேடிக் கொண்டிருக்கிறோம்.
So many people have told me.
அநேக இடங்களிலே சொல்லி இருக்கிறார்கள்.
I'm praying but God doesn't seem to give it to me.
சகோதரே, நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் இன்னும் அதை கொடுக்கவில்லை.
You will never get it brother.
உனக்கு ஒரு காலம் கிடைக்காது.
Because you think you are more eager than God is eager to give it to you.
தேவனுக்கு கொடுக்க விருப்பமுள்ளதை காட்டிலும் அதிகமாக நீதான் விருப்பப்பட்டு கேட்கிறாய் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய்.
So here is the definition of unbelief.
ஆகவே அவிசுவாசத்திற்கு இங்கே ஒரு விளக்கம்.
The opposite of what I said.
நான் சொன்னதுக்கு நேர் எதிர்மாறாக.
When I think I am more eager to get God's promise than God is eager to give me, that is unbelief.
வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுப்பதற்கு கொண்டிருக்க விருப்பத்தை காட்டிலும் நான் தான் அதிகமாய் வாங்குவதற்கு விருப்பமாய் இருக்கிறேன் என்று சொல்வது அவிசுவாசம்.
And I think many of us are like that.
நம்ம அனைவரும் அப்படித்தான் இருக்கிறோம்.
We are so eager, but God does not so eager.
நாம் அவ்வளவு வாஞ்சியுள்ளவர்களா இருக்கிறோம், ஆனால் தேவன் அவ்வளவு வாஞ்சியுள்ளவரா இல்லை.
That is unbelief.
இதுதான் அவிசுவாசம்.
Now change that.
அதை மாற்றிவிடுங்கள்.
Speak the word of faith.
விசுவாசத்தின் வார்த்தையை பேசுங்கள்.
God is more eager to give me what he has promised than I am to get it.
தேவன் வாக்கு பண்ணினதை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற வாஞ்சையை காட்டிலும் அவர் அதிக வாஞ்சியுள்ளவரா இருக்கிறார் கொடுப்பதற்கு.
I am not talking about things which God has not promised.
தேவன் வாக்குத்தத்தம் பண்ணாத காரியங்களை குறித்து நாளை பொழுது உங்களுக்கு பேசவில்லை.
Abraham did not one day say, I'm going to have a son.
ஆபிரகாம் திடீரென்று ஒரு நாளே நான் ஒரு குமாரனை பெறுவேன் என்று சொல்லவில்லை.
That is what a lot of Pentecostal preachers are preaching.
அநேக பெந்தேகோஸ்தே பிரசங்கர்கள் இதைத்தான் பிரசங்கிக்கிறார்கள்.
Believe God will give you money. He'll give you a new house, better car.
விசுவாசி பணம் உனக்கு தருவார். விசுவாசி மேன்மையான வீட்டை தருவார்.
God told Abraham, I'll give you a son. Then he had faith.
ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்ன, நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று. அதற்கு பிறகு ஆபிரகாம் விசுவாசித்தார்.
Don't go to the Old Testament. Old Testament, God promised them Canaan and killing the enemies and all that. That's not for us. சத்துருக்களை
கொல்லுவதும் கானானை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது அது நமக்கல்ல.
Go to the New Testament and find the promise.
புதிய ஏற்பாட்டுக்கு சென்று அங்கே வாக்குத்தத்தங்களை கண்டுபிடியுங்கள்.
And in the New Testament, every promise God says, I'll give it to you.
புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நான் உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
2 Corinthians 1 verse 20. 2
கொரிந்தியர் 1 அதிகாரம் 20 வசனம்.
It's a beautiful verse.
அருமையான வசனம்.
2 Corinthians
2 கொரிந்தியர்
chapter 1
1 அதிகாரம்
verse 20.
20 வசனம்.
All the promises of God are in Jesus Christ. Yes.
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று இருக்கிறது.
That means every promise is like a check with Jesus Christ as sign.
ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஒரு காசோலையை போல அதுல இயேசு கிறிஸ்து கையெழுத்திட்டிருக்கிறார்.
But it says you have to say amen, then only you get it.
அதாவது இந்த 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20 வசனத்திலே பார்த்தீங்களா, அவருக்குள்ளே நீங்கள் ஆமென் என்று சொல்ல வேண்டும்.
Like you take a check to the bank.
நீங்கள் அந்த வங்கிக்கு நீங்கள் காசோலை எடுத்து செல்கிறீர்கள்.
The clerk will look on the back side.
அந்த வங்கியில் உள்ளதன கிளர்க் அந்த செக்கின் பின்பக்கம் பார்க்கிறார்.
You have not signed on the back side.
என்ன பின்னாடி சைன் போடாம இருக்கீங்க?
Hey, sign here, then I can give you the money.
பின்னால் கையெழுத்து போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு பணத்தை தருகிறேன்.
You will never get money in a bank if you don't sign on the back side of the check.
நீங்கள் காசோலையின் பின்பக்கம் கையெழுத்து போடாவிட்டால் பணம் உங்களுக்கு கிடைக்காது.
You try that.
நீங்கள் முயற்சித்து பாருங்கள்.
Check given by a billionaire also.
ஒரு பெரிய பில்லியனர் கோடீஸ்வரர் உங்களுக்கு கொடுத்த செக்கா இருந்தாலும் சரி.
Even 5 rupees check, they'll say sign at the back.
5 ரூபாய் காசோலையா இருந்தாலும் பின்னால் கையெழுத்து போடுங்கள் என்று சொல்வார்.
That's amen.
அதுதான் ஆமென்.
You are signed by Jesus Christ.
இயேசு கிறிஸ்து இங்கே கையெழுத்து போட்டிருக்கிறார்.
Sin will not rule over you.
பாவம் உன்னை மேற்கொள்ளாது.
You be anxious for nothing.
ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள்.
Rejoice always.
எப்பொழுதும் கர்த்தருக்கு மகிழ்ச்சியாயிருங்கள்.
You can love your enemies.
உன் சத்துருக்களை சிநேகியுங்கள்.
You can overcome your anger.
நீ கோபத்தை மேற்கொள்ள
முடியும். You can overcome the lust of the flesh.
மாம்சத்தை எரிச்சி மேற்கொள்ள முடியும்.
The lust of the eyes.
கண்களை எரிச்சி
மேற்கொள்ள முடியும். The
pride of life. ஜீவனத்தின் பெருமை மேற்கொள்ள
முடியும். Jesus Christ.
இயேசு கிறிஸ்து கையெழுத்து போட்டிருக்கிறார்.
You keep looking at it, you'll get nothing.
பார்த்து கொண்டே இருந்தால் ஒன்றும் கிடைக்காது.
On the back side you write amen.
அதுக்கு பின்னால் நீங்கள் ஆமென் என்று எழுதுங்கள்.
Lord,
ஆண்டவரே,
here I've signed amen.
ஆமென் என்று நான் கையெழுத்து போட்டுட்டேன். எனக்கு தாரும்.
I believe you are more eager to give me this than I am to receive it.
நான் அதை பெற்றுக்கொள்வதற்கு காண்பிக்கிற விருப்பத்தை காட்டிலும் நீர் எனக்கு கொடுப்பதற்கு அதிக விருப்பம் உள்ளவராக இருக்கிறீர்.
You can go again and again with your checks to the bank of heaven and become so rich spiritually.
பரலோக வங்கிக்கு நீங்கள் அந்த காசை எடுத்துக்கொண்டு நீங்கள் மீண்டும் மீண்டும் சென்று நீங்கள் ஐஸ்வர்யராய் மாற முடியும்.
That is what I have done many times.
இதைத்தான் நான் பலமுறை செய்திருக்கிறேன்.
You know, many times I feel sort of I'm tempted to feel dry.
அநேக சமயங்களிலே என் ஆவிக்குரிய வாழ்க்கையில வறட்சியா இருப்பதை போல நான் சோதிக்கப்படுகிறேன்.
And I'll tell you, many times when I get up to speak, I say, Lord, I don't know what I'm going to say.
அநேக சமயங்களிலே நான் பேச இங்கே வரும்பொழுது ஆண்டவரே, நான் என்ன பேச போறேன் எனக்கு தெரியவில்லை என்று சொல்வேன்.
But I claim this verse.
ஆனால் நான் இந்த வசனத்தை சோதித்துக் கொள்கிறேன்.
Romans 15:29.
ரோமர் 15th அதிகாரம் 28th வசனம்.
29.
29th வசனம்.
Romans 15:29 Paul says.
ரோமர் 15:29 லே பவுல் சொல்றார்.
I know that when I come I will come in the fullness of the blessing of Christ.
நான் உங்களிடத்தில் வரும்போது ரோமர் 15:29 கிறிஸ்துவுடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு கூட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன்.
How did he know that?
எப்படி அவர் தெரிந்திருக்கிறார்?
By faith.
விசுவாசத்தினாலே.
I'm not going to make money.
நான் பணம் சம்பாதிக்க போவதில்லை.
You elders can say that.
I'm
not serving in the church for money or honor or anything.
நான் பணத்துக்காகவோ கணத்துக்காகவோ சபையில் ஊழியம் செய்யவில்லை.
Lord, you know I only want to build a church for your glory.
ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காக நான் ஒரு சபையை கட்ட விரும்புகிறேன். ஆண்டவரே,
I'm willing to sit in the back seat of the church for the rest of my life. I have no desire for position.
ஆண்டவரே, ஸ்தானத்துக்கென்று எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. நான் வேண்டுமானால் பின்னால் இருக்கையில் உட்கார்ந்து கொள்கிறேன்.
But I want your name to be honored in this church.
ஆனால் இந்த சபையில் உம்முடைய நாமம் கனப்படுத்தப்பட வேண்டும்.
Then I know when I get into that pulpit I will come in the fullness of the blessing of Christ.
நான் மேலே எழுந்து நின்று பேச எழுந்திருக்கும் பொழுது நான் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பரணத்தினாலே வந்திருக்கிறேன் என்று அறிந்திருக்கிறேன்.
Not because I am somebody big.
நான் பெரியவன் என்பதனாலே அல்ல.
But because God is interested in building his church.
தேவன் தம்முடைய சபையை கட்டுவதற்கு விருப்பமுள்ளவராக இருக்கிறார்.
Wherever he sees a helpless willing vessel, he'll take him up and use him.
எங்களுதெல்லாம் உதவிட்ட நிலையிலே மக்கள் இருக்கிறதை பார்க்கிறார், அவர்களை தேவன் எடுத்து உபயோகப்படுத்துவார்.
And if you have to preach 20 times a day, he'll give you a word 20 times a day.
ஒரு நாளில் 20 நேரங்கள் பிரசங்கிக்க வேண்டுமானால் 20 நேரங்களே வார்த்தை தருவார்.
God is more eager to help you than you are eager to receive God's help.
நீங்கள் தேவனுடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்கு வைத்திருக்கக்கூடிய வாஞ்சையை காட்டிலும் உங்களுக்கு அவர் உதவியை கொடுக்கக்கூடிய வாஞ்சை அதிகமாக இருக்கிறது.
Are your children wayward?
உங்களுடைய பிள்ளைகள் வழிவிலகி போய்விட்டார்களா?
God is more eager to bring them back into God's kingdom than you are eager that they should come back.
அவர்கள் எப்படியாவது திரும்பி வர மாட்டார்களா என்று நீங்கள் இருக்கக்கூடிய வாஞ்சையை காட்டிலும் தேவன் அதிக வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார்.
Do you have a difficult husband or a difficult wife?
உங்களுக்கு கடினமான மனைவியோ கடினமான கணவனோ இருக்கிறார்களா?
God is more eager to change them than you are eager for them to be changed.
அவர்கள் மாற வேண்டுமே என்று நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய விருப்பத்தை காட்டிலும் தேவன் அதிக விருப்பம் கொண்டிருக்கிறார்.
Why are they not changed till now?
இதுவரை ஏன் அவர்கள் மாறவில்லை?
Because you think you are so eager, God is not eager.
நீங்கள் தான் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள், அவர் மாறுவதற்கு தேவன் விருப்பம் இல்லாதவராக இருக்கிறார்.
Unbelief.
இதுதான் அவிசுவாசம்.
Change it now.
இப்பொழுதே இதை மாற்றி விடுங்கள்.
Your father is glad to give you the kingdom.
உங்களுடைய பிதா ராஜ்யத்தை கொடுப்பதற்கு அதிக பிரியமா இருக்கிறார்.
So go from this conference with that verse.
இந்த வசனத்தோடு கூட இந்த கான்ஃபரன்ஸ்ல திரும்பி செல்லுங்க.
My father is gladly going to give me all of his kingdom.
என்னுடைய பிதா சந்தோஷமாக தம்முடைய ராஜ்யத்தை முழுமையாக எனக்கு தர போகிறார்.
Even though I was converted only yesterday.
நேற்றுதான் நான் மனம் திரும்பி இருந்தாலும் சரி.
God bless you all.
தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
we bow before you.
மகமுகங்கள் பணிகிறோம்.
Help us to be men and women of faith.
ஆண்டவரே, விசுவாசமுள்ள புருஷர்களாய் ஸ்திரீகளாய் இருக்க உதவி செய்யும்.
To believe you are far more eager to give us the kingdom than we are to seek for it.
ஆண்டவரே, இந்த ராஜ்யத்தை தேடுவதற்கு நாங்கள் கொண்டிருக்க கூடிய விருப்பத்தை காட்டிலும் அதை கொடுப்பதற்கு நீர் அதிக விருப்பமுள்ளவராய் இருக்கிறீர்
என்பதை நாங்கள் அறிவோம். We ask in Jesus name.
இயேசுவின் நாமத்தினாலே உங்களை கேட்கிறோம் பிதாவே.
Amen.
Amen.
God bless you all.
நீங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.
Let's pray that every year we go from glory to glory.
ஒவ்வொரு வருடமும் மகிமையிலிருந்து மகிமைக்கு நாம் செல்லும்படியாக நாம் ஜெபிப்போம். ஆமென்.